Honorable Yoheswaran, you have 33 minutes. Order, please. Honorable Mujibur Rahman will now take the chair.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று சுகாதார அமைச்சு மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சின் ஒதுக்கீட்டில் சார்பாக உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது நாட்டில் சுகாதார அமைச்சின் பணியானது அதிக தேவைப்பாடாக காணப்படுகின்றது. இந்நிலையில் 2018 178,400 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது 2017 விட 17,428 மில்லியன் கூடுதலாக இருக்கின்றது. இதேபோன்று வீட்டு தேவை அதிகமாக காணப்படும் நிலையில் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சுக்கு 2018 11,248 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது 2017 விட 79 மில்லியன் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த வகையிலே இந்த ஒதுக்கீட்டில் கூடுதலான ஒதுக்கீடு இந்த வருடத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஆனாலும் இவை இரண்டுக்கும் மக்களிடம் தேவை அதிகம் இருக்கின்றது. ஆகையால் அதை உண்மையாகவே நாங்கள் கூடுதலாக அதிகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இன்று நாங்கள் பல விடயங்களை உற்று நோக்கும் போது எங்களிடம் பல வேலை திட்டங்கள் இந்த இரண்டு பகுதியிலும் கூடுதலான மேற்கொள்ள வேண்டிய சூழலில் காணப்படுகிறது. இலங்கையின் மருத்துவத்திற்கான ஒதுக்கீடு அரசின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.5% காணப்படுகிறது. ஆனால் தனியார் துறையின் பங்களிப்பினையும் சுகாதாரத்துறையில் நோக்கும்போது அரசும் தனியாரும் சேர்ந்து சுமார் 3.24% காணப்படுகிறார்கள். மொத்த தேசிய உற்பத்தியில் இவை காணப்படுகின்றது. இது ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவான நிலைமையே இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் சுமார் 5 தனியார் துறை சார்ந்த வைத்தியசாலைகள் காணப்படுகின்றது. இது 45% பங்களிப்பினை சுகாதாரத்துறையில் செலுத்துகின்றது. நோயாளர்களிடமிருந்து கட்டணம் அறவிடப்படும் முறையில் எந்தவித நியமனங்களோ மற்றும் ஒழுங்குமுறைகளோ பின்பற்றப்படுவதில்லை. இந்த தனியார் வைத்தியசாலையில் மற்றும் எந்தவித ஒழுங்குமுறைகளும் அதில் இல்லை. இலாப நோக்கத்தின் அடிப்படையிலேயே அவற்றை இலக்காக கொண்டே கம்பெனியாக இவை செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. இத்தனியார் துறையினை அரசாங்கம் குறைந்த கட்டணங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தனியார் துறையில் இங்கு தனியார் துறையினரின் பங்களிப்பு அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக இருப்பது எமது பொதுத்துறையில் காணப்படும் சுகாதாரத்தின் தரம் மற்றும் இட நெருக்கடி, வளப்பற்றாக்குறை. மேலும் சுகாதார பணியாளர்கள் பலர் நோயாளிகளை கருணை உள்ளத்துடன் நோக்காதிருத்தல், அவர்களது மனதை புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்வது, நாளாந்தம் இடம்பெறும் பலவித இன்னல்கள் மற்றும் இவ்வாறான தாக்கங்களினால் நோயாளர்கள் தங்கள் இயலுமையை விடவும் கடன் பெற்று சொத்துக்களை விற்பனை செய்து தனியார் துறையில் சுகாதாரத்தை நாட வேண்டிய துப்பாக்கிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றனர். கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களே,
ஆக்சுவலி த ஸ்டேட் செக்டர் இஸ் நாட் 40%. தட் வாஸ் த ஓல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நவ் டுடே த ஹெல்த் செக்டர் ப்ரொவைட்ஸ் 55%. ஒன்லி த ப்ரைவேட் செக்டர் இஸ் ஒன்லி 45%.
நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. நீங்கள் சுகாதாரத்துறைக்கு புதியவர் அல்ல, இத்துறையிலே நிபுணத்துவம் பெற்றவர் என்ற வகையில் தயவுசெய்து எமது அரசாங்க சுகாதார சேவையின் தரத்தினை மேலும் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அத்துடன் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லும் நோயாளிகள் பரிசோதனை மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறி அரச மருத்துவ அதிகாரிகளினால் தனியார் வைத்தியசாலைகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள்.
Who told you? It is very wrong because we have banned, and if there is any case, you just report to me. Right? We have banned all the any reports.
நன்றி அமைச்சர் அவர்களே, நான் அது சம்பந்தமா பல விடயங்கள் அறிந்திருக்கிறேன், உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன்.
Okay.
அத்தோடு இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்கொலை அதிகமாக உள்ளது. இதற்கான புள்ளி விவரங்கள் சுகாதார அமைச்சில் பதியப்படுவதில்லை. இந்த விவரங்கள் போலீசாரிடமிருந்து புள்ளி விவரம் பெறப்படுகிறது. இது பாரதூரமான பிரச்சனையாக காணப்படுகிறது. தற்கொலை உளவியல் சார்ந்த அல்லது மனநலம் சார்ந்த சுகாதார பிரச்சனையாக உள்ளது. கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த உளவியல் சார்ந்த தற்கொலையை குறைக்க சுகாதார அமைச்சு உளநல வைத்தியர்கள், மனநல வைத்தியர்கள், உள ஆற்றுப்படுத்தல் உத்தியோகத்தரை கூடுதலாக உங்களது அமைச்சில் நியமித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இன்று கூடுதலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல விதத்தில் நடக்கின்றது. நுண்கடன்கள் வீதமாக பாதிக்கப்படுபவர்களும் இவ்வாறு தற்கொலைக்கு செய்கின்றார்கள். பொதுவாக அது உளஞ்சார்ந்த வகையிலேயே அது காணப்படுகின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, இலங்கையில் இயற்கை இறப்பை விட வீதி விபத்தினால் ஏற்படும் இறப்புகளானது நாளாந்தம் அதிகரித்து வருகின்றது. இதற்கு தற்போது எங்களது வரவு செலவு திட்டத்திலே நீலப்பச்சை வரவு செலவு திட்டமாக ஒதுக்கப்பட்டதில் பியருக்கு கூடுதலான அந்த பியருக்கு வரி நீக்கும் தன்மை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இன்னும் விபத்தை கொண்டு வரும் என்பதனை இந்த சபையிலே கூற விரும்புகின்றேன். ஆகையால் இந்த பியர் போன்ற போதைப் பொருட்களுக்கு விலையை அதிகரிக்க வேண்டும். பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த போதை மிக கூடுதல். யாழ்ப்பாணம் அதேபோன்ற நுயரெலியாம் போன்ற மாவட்டங்கள் தான் இதிலே பாதிக்கப்படுகின்றது. ஆகவே போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலும் போதைக்கு அடிமையானவர்களை அந்த போதையிலிருந்து நீக்கக்கூடிய அந்த அதில் ஒரு வெறுப்பேற்படும் வகையில் செய்யும் வகையிலும் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இதனால் மக்களின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த சபையிலே உங்கள் கவனத்திற்கு அன்பாக தருகின்றேன். அத்தோடு எங்களது மட்டக்களப்பு மாவட்ட விடயங்கள் சார்பாகவும் நான் சிலவற்றை இங்கு கூறி வைக்க வேண்டும் என்பதனை இங்கு உங்கள் கவனத்தில் தெரிவிக்கின்றேன். நான் அண்மையில் நடந்த ஒன்று கூடலிலே இது சார்பாக தெரிவித்திருக்கிறேன். நீங்கள் அதை சார்பான ஒரு விளக்கமான மடலை சமர்ப்பிக்குமாறு என்னிடம் கேட்டிருக்கின்றீர்கள். மிக விரைவாக அதை தருவதற்கு இருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டம் ஆனாலும் இந்த பாராளுமன்றத்திலே அது சார்பாகவும் சிலவற்றை சொல்ல வேண்டும். நான் பொதுவாக எல்லாவற்றையும் சொல்லாவிட்டாலும் ஒரு சிலவற்றை உங்கள் கவனத்துக்கு இந்த இடத்திலேயும் கொண்டு வருகின்றேன். பொதுவாக மட்டக்களப்பு மாவட்ட வைத்தியசாலை போதனா வைத்தியசாலை என்பது பலவித குறைபாடோடு இருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்த பின் பலவற்றை நீங்கள் உயர்த்தி வழங்கியிருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆனாலும் அவற்றின் தேவை இன்னும் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த மட்டக்களப்பு மாவட்ட போதனா வைத்தியசாலையில் திட்டமிடல் பகுதிக்கான எம்ஓ இதுவரை நியமிக்கப்படவில்லை. அதை பணிப்பாளரே அந்த கடமையை மேற்கொண்டு வருகின்றார். அத்தோடு பணிப்பாளர் நிதி நடவடிக்கையில் அவர் தன்னிச்சையாக ஈடுபடுகின்றார். அந்த நிதி நடவடிக்கையின் காரணமாக பல ஊழல்கள் அங்கு நடைபெறுகின்றது. அதே வேளையில் ஒரு பிரதி பணிப்பாளராக ஒரு வைத்தியரை நியமித்து 50,000 மேற்பட்ட கொடுப்பனவை கூட அதற்கு அதிகாரமற்ற நிலையிலும் அவர் அங்கீகரித்து அவற்றை பெற்றுக்கொள்கின்றார். தனக்கு ஏற்றதாக அங்கு ஒரு கணக்காளரையும் வைத்திருக்கின்றார். கணக்காளரும் அந்த பணிப்பாளரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். அங்கு அது பெரிய ஊழல்களை உருவாக்கி கொண்டு வருகின்றது. 2015-2016 கட்டிடங்களுக்கு அண்மித்த 500 அலுமாரிகளை, அதாவது கட்டிடங்களோடு பொருத்தக்கூடிய அலுமாரிகளை அவர் தனது நண்பரான ஹரா என்னும் ஓட்டமாவடியில் உள்ள ஒருவரிடம் கூடிய விலையிலே பெற்றிருக்கின்றார். இது எப்பிரிவினதும் வேண்டுகோள் இன்றி அவரால் தத்துணிவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இதைவிட அங்கு இருந்த அலுமாரிகள் தரமானவை, அதை ஒதுக்கி தள்ளிவிட்டார். இருந்தால் இது அரசு சொத்தை அநியாயமாக்கின்றது, அரச நிதியை அநியாயமாக்கின்ற செயற்பாடு. தங்களுக்கு லஞ்சம் வரும் என்பதற்காக உண்மையிலேயே நீண்ட காலத்துக்கு கிட்டத்தட்ட 3 மேலே பாவிக்கலாம். அதை பாவிக்கக்கூடியவற்றை நிராகரிக்கின்ற தன்மையும் அங்கு காணப்படுகிறது. அது சார்பாக உங்களுக்கு நான் ஏற்கனவேயும் கூறியிருக்கிறேன். அத்தோடு மட்டக்களப்பு வைத்தியசாலையில் பல தேவைகள், அபிவிருத்தி தேவைகள், சத்திர சிகிச்சை உபகரணங்கள் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் அவசியமற்ற விமான நிலைய கதிரைகள் 225 கூடிய விலையில் பெறப்பட்டிருக்கிறது. அது தேவையற்றது. ஆனால் தேவையற்றதை அவர் பெற்றிருக்கிறார். ஏனென்றால் அவற்றை பெறுவதனால் தனக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற நிலைமை காணப்பட்டிருக்கிறது. அது தவிர இவர் அந்த ஒவ்வொன்றை நாங்கள் ஆராய்ந்த போது இவர் கணக்காளரோடு சேர்ந்து தான் இந்த மோசடிகளில் ஈடுபடுகின்றார். பல மின் இணைப்பு வேலைகள், தொலைபேசி ஒப்பந்தம், தொடர்பாடல் சேவை ஒப்பந்தம், ஏசி சேவை ஒப்பந்தம் போன்றவையும் ஏசி கொள்வனவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்திடமிருந்து அவரால் மேற்கொள்ளப்படுகிறது. இதிலே லட்சக்கணக்கான நிதி அதிலே பரிமாறப்படுகிறது. அதன் மூலம் பல லஞ்சம் நடைபெறுகிறது. உதாரணமாக ஏசி 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் திருத்த வேண்டும். அதற்காக ஒரு தடவை திருத்தினால் 5 லட்சம் கொடுக்கின்றார்கள். ஆனால் அங்கு ஒவ்வொரு மாதமும் திருத்துகிறார்கள். ஆகவே அரச நிதி அங்கு துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. அது துஷ்பிரயோகம் மாத்திரமல்ல, அதிலே ஊழல் நடைபெறுகின்றது. அவை அமைச்சர் அதிலே கவனம் செலுத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அவர் அது சார்பான விவரத்தை என்னிடம் கேட்டிருக்கிறார். இதே நிலையில் கட்டிட வேலைகள் யாவும் கேஎஸ்கே என்னும் நிறுவனத்திற்கும் தீபம் ஒப்பந்தங்களுக்கும் தான் வழங்கப்படுகிறது. இதுக்கு திறந்த கூறு விலை அங்கு மேற்கொள்ளப்படுவது இல்லை. இந்த நடவடிக்கையும் அங்கு காணப்படுகிறது. அடுத்தது 2015-2016 பதிவு செய்யப்படாமல் பல பொருட்கள் அங்கு பெறப்பட்டிருக்கு. பதிவு புத்தகத்தில் அதற்கான பதிவு இல்லை. உதாரணமாக 2015-2016 கணனிகள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பதிவு இல்லை. தற்போது அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக நாங்கள் அது சார்பாக பிரச்சனை கொடுத்ததும் அறிகின்றோம். அண்டி மலேரியா பிரிவுக்கு இந்த வைத்தியசாலையில் ஒருவர் மட்டுமே காணப்படுகிறார். ஆகவே இன்னும் பலரை நியமிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நான் முன்பு கூறிய அந்த கணனியில் 72 கணனி கொள்வனவு செய்யப்பட்டு கணக்கில் இல்லாமல் இருக்கின்றது. அதே வேளையில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஒழுங்கான மின் இணைப்பு நடைபெறவில்லை. கடந்த ஒரு வருடமாக மூடப்பட்டிருந்து இப்போது ஒரு கிழமையில் 2 நாட்கள் என்ற வகையிலே அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையும் தங்களது விசாரணையில் நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றீர்கள். இந்த வைத்தியசாலையில், இந்த போதனா வைத்தியசாலை இன்று பல குறைபாடுகளோடு இருக்கின்றது. அவற்றையும் உங்கள் கவனத்துக்கு நான் தர வேண்டியவனாக இருக்கின்றேன். வைத்தியர்கள் 273 பேர் உண்மையிலே அந்த வைத்தியசாலைக்கு காடர். ஆனால் 193 பேர் தான் இருக்கின்றார்கள். 80 பேர் வெற்றிடமாக இருக்கின்றது. ஆகவே வைத்தியர்களின் வெற்றிடத்தை நிரப்ப கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி தாதியர்கள் 675 பேர் காடர், 498 பேர் தான் இருக்கின்றார்கள். 53 பேர் மேலதிகமாக தேவையாக இருக்கிறது. அதே போன்று அந்த கலைக்காதவர்களுக்கான பீஸ் தர பீஸ் என்றது 2 காடர் இருக்கின்றது. ஆனால் ஒருதரும் நியமிக்கப்படவில்லை அந்த துறைக்கு. எம்ஆர்ஐ வசதி இங்கு இல்லை, அது ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று எம்எல்டி 30 காடர் இருக்கிறது, ஆனால் 25 பேர் தான் இருக்கின்றார்கள். 5 பேர் நியமிக்கப்பட வேண்டிய நிலை காணப்படுகின்றது. எக்ஸ்ரே எடுப்பவருக்கு 16 காடர், ஆனால் அங்கு 10 பேர் தான் இருக்கின்றார்கள். இன்னும் 6 பேர் தேவையாக இருக்கிறது. மைக்ரோ வயலோஸில் அங்கு எவரும் இல்லாத நிலைமை அங்கு காணப்படுகிறது. ஆகவே அவற்றையும் அங்கு போடுவதற்கு அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாரதிகளை பொறுத்தவரையில் 17 காடர், 13 பேர் தான் இருக்கின்றார்கள். 4 பேர் தேவையாக இருக்கின்றது. அம்புலன்ஸ் வசதி அங்கு நிச்சயமாக தேவை. தற்போது 9 இருக்கின்றது, ஆனால் 6 தான் ஓரளவு வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மேலும் 5 தருவதற்கு அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இசிஜி 10 காடர், ஆனால் 6 உண்டு, 4 பேர் தேவையாக இருக்கின்றது. அவற்றை நிரப்ப முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். 2006 11 கன்ஸ்ட்ரக்டர் அங்கு, அதாவது வைத்திய நிபுணர்கள் இருந்தார்கள். தற்போது 58 இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான போதிய கட்டிட வசதி இல்லாமல் காணப்படுகின்றது. ஒரே ஒரு புற்றுநோய் புது கட்டிடம் மட்டுமே தற்போது புதிதாக அங்கு வந்திருக்கிறது. மற்ற கட்டிடங்கள் எல்லாம் 60 வருடங்களுக்கு முற்பட்டவை. ஆகவே அங்கு பெரும்பாலும் கட்டிட வசதி மிக குறைவாக காணப்படுகிறது. ஆகவே அந்த கட்டிட வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று நியூரோசர்ஜன் தற்போது இடமாற்றம் பெற்றுள்ளதால் இந்த நோயாளர்களை கொழும்புக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறது. ஆகையால் அதனை நிறுத்துவதற்கும் ஒருவரை அங்கு நியமித்து தர வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். JMO 1 நீண்ட நாட்களாக இல்லாமல் இருந்தது. தற்போது ஒருவர் பதில் கடமையில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் சனி ஞாயிறில் அவர் வீடு சென்று விடுவார். ஆகவே அந்த வைத்தியசாலையை பொறுத்தவரையில் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை வைத்தியசாலைகளுக்கும் ஏற்ற வசதியை செய்ய வேண்டியதாக இருக்கிறதால் அந்த JMO-ஐ 2 பேரை அங்கு நியமிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் அங்கு கொண்டு வரப்படும் சடலங்கள் நீண்ட நாட்கள் அந்த சவக்காம்பராவில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. இதே நிலையில் ஏழைகளாக இருந்தால் இதனால் பாதிக்கின்றார்கள். ஆகையால் ஜிஎம்ஓவை இரண்டு ஜிஎம்ஓவை அங்கு நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களை கேட்கின்றேன். தற்போதுள்ள சிடி மெஷின் பழுதான நிலையில் இருக்கின்றது, ஆனால் வேலை செய்கின்றது. ஆனாலும் அந்த மெஷினை எடுத்துவிட்டு ஒரு புதிய மெஷின் தந்தால் உதவியாக இருக்கும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒன்றை இந்த இடத்திலே நான் கூற வேண்டும். இந்த அதிவேக நெடுஞ்சாலையிலே போகும்போது அம்புலன்ஸ் போனாலும் காசு எடுக்கிறார்கள், அவை அதை நிறுத்த வேண்டும். என்றால் அம்புலன்ஸுக்கு காசு எடுக்கிற தன்மை, அதனால் அவிடத்தில் நின்று அவர்கள் காசு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கின்றது. அது இலங்கைக்கு பொதுவான ஒன்றாக இருப்பதனால் அதிலும் அமைச்சர் கவனம் செலுத்தி அவர்கள் கட்டணம் செலுத்துவதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுகின்றேன். அத்தோடு எங்களுக்கு அங்கு அந்த அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் அதன் ஒரு அரச மருந்தகத்தை அங்கு நீங்கள் ஒலுசல அதை நீங்கள் அங்கு ஏற்படுத்த முன்வர வேண்டும். அது அவசிய தேவையாக அங்கு காணப்படுகின்றது என்பதனையும் தெரிவிப்பதோடு உங்களிடம் கடந்த காலங்களில் நீங்கள் நான் நினைக்கிறேன் அந்த வேளையில் நீங்கள் நோயாக இருந்த நீங்கள், வெளிநாடு சென்றிருந்த நீங்கள், அந்த வேளையிலே மட்டக்களப்பு அந்த போதனா வைத்தியசாலையிலே சிற்றூழியர் காடர் எல்லாம் புலனறுவையில் இருந்து கொண்டு வந்து நிரப்பியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த மாவட்டத்திலே தமிழ் மக்கள் பலர் வேலையில்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் புலனறுவையிலிருந்து கொண்டு வந்தவர்கள் சிங்களம் பேசுவதனால் சரியாக நோயாளர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதே வேளையில் அங்கிருக்கின்ற மக்களுக்கும் தொழில் தேவையாக இருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றவர்களை அந்த சிற்றூழியர் நியமனத்துக்கு நியமிப்பதற்கு முன்வர வேண்டும். அங்கு புலனறுவையில் இருந்து வருகின்ற சகோதர சகோதரிகள் காலையிலே 8 மணிக்கு வந்தார்களாயிருந்தால் 2 மணிக்கு திரும்புகின்றார்கள். இதனால் அங்கு அவர்களின் வேலை திட்டமும் அங்கு ஒழுங்கான முறையில் நடைபெறுவதாக தெரியவில்லை. இந்த விடயமாகவும் நீங்கள் ஆராய்ந்து கவனம் செலுத்துவீர்கள் என்று வேண்டுவதோடு மட்டக்களப்பில் கூடுதலானவர்களை அந்த சிற்றூழியர் நியமனத்துக்கு உள்வாங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு நான் இன்னும் ஒன்றை இங்கே கூறுகின்றேன். அது பொதுவாக பொதுவான விடயமாக காணப்படுகின்றது. எங்களது இலங்கை ரீதியாக நாங்கள் அதனை பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. என்னென்றால் இந்த வைத்தியசாலைகள் சம்பந்தமான விடயத்திலே பிரசவ தாய் இறப்பு வீதம் பொதுவாக 2015 1000 பேருக்கு மட்டக்களப்பிலே 32.6% காணப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இறப்பு வீதம் கொஞ்சம் கூடுதலாக காணப்படுகிறது. ஆகவே அந்த இறப்பு வீதத்தை குறைப்பதற்கு, என்றால் இறப்பு வீதம் காணப்படுமா இருந்தால் அது சுகாதாரத்தின் சேவைக்கு ஒரு வகையிலே பங்கத்தை ஏற்படுத்திவிடும். ஆகவே நீங்கள் பல வேலை திட்டங்களை சுகாதார ரீதியாக செய்து வருகின்றீர்கள். ஆகவே அந்த இறப்பு வீதத்தை குறைப்பதற்கு ஏற்ற நடவடிக்கைகளையும் தாங்கள் மேற்கொள்ள வர வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொள்வதோடு, இன்று தொற்றா நோய்கள் கூடுதலாக அதிகரித்து வருகின்றது. அவை தொற்றா நோய்களை குறைப்பதற்கான ஏற்ற வசதிகளையும் தாங்கள் மேற்கொண்டு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களது மாவட்டத்திலே இருக்கின்ற புதுக்குடியிருப்பு என்கின்ற பகுதியில் இருக்கின்ற ஆயுர்வேத வைத்தியசாலை பல குறைபாடோடு காணப்படுகின்றது. ஆகவே இந்த வைத்தியசாலைக்கு நீங்கள் நேரடியாக சென்று அது மாகாண சபையின் கீழ் இருந்தாலும் அதனை பார்வையிட்டு அதற்கேற்ற குறைபாடுகளை தீர்த்து வைக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த காலங்களிலே மாகாண சபைக்கு, கிழக்கு மாகாண சபைக்கு மத்திய அரசாங்கத்தினால் சுகாதார ரீதியாக ஒதுக்கப்பட்ட உதவிகள் அந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் வைத்தியசாலைகளோ அல்லது தமிழ் பகுதிகளையோ சென்றடைந்தது மிக குறைவு. நான் இன ரீதியாக கூறவில்லை, இது உண்மையை நான் கூற வேண்டும். ஏனென்றால் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் 75% இருக்கின்றோம். ஆகவே அந்த கட்டடங்கள் வருவதோ அல்லது அபிவிருத்திகள் வருவதோ எங்களுக்கு குறைவாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் கேட்டால் அது மத்திய அரசாங்கத்தில் இருந்து வருகின்றது, அங்குதான் நீங்கள் கலைக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் மாகாண சபையில். ஆகையால் இனி வரும் காலங்களிலாவது நீங்கள் கிழக்கு மாகாண சபையில் ரீதியாக வைத்தியசாலை அபிவிருத்தியோ இல்லை ஏனைய விடயங்களோ சுகாதார ரீதியாக மேற்கொள்ளும் போது அங்கிருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் அவை நேரடியாக சென்றடைவதற்கு ஏற்ற வசதிகளை செய்தறிவீர்கள் என்று உங்களிடம் இந்த இடத்திலே அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அத்தோடு நான் இன்று இந்த இதிலே வீடமைப்பு அமைச்சர் சார்பாகவும் சில விடயங்களை நான் கூற வேண்டும். உண்மையிலேயே நான் பாராட்டுகின்றேன் வீடமைப்பு அமைச்சர். கடந்த வருடம் இந்த வருடம் கடந்த வருடமும் இந்த வருடமும் எங்களுக்கு கூடுதலான வீடுகளை எங்களது மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கின்றார். பொதுவாக அவர் இந்த வருடம் 1700 வீடுகளை கையளித்தமைக்காக எங்கள மக்களுக்கு நான் அவருக்கு கௌரவமான நன்றிகளை இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று சுகாதார அமைச்சருக்கு நான் தெரிவிக்கின்றேன் என்றால் அவர் கூடிய வகையிலே ஆர்வம் காட்டி எங்கள் மக்களின் சுகாதார பிரச்சனையை தீர்ப்பதில் அக்கறை காட்டுகின்றார். அவருக்கும் எனது நன்றிகள் உறுத்தாவதாக. வீடமைப்பை பொறுத்தவரையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டம் அந்த வீடுகளை அமைப்பதில் முதலாவது இடத்தில் இருக்கின்றது என்பதனையும் அமைச்சர் நன்கு அறிவார். ஆகவே அந்த வகையில் மாவட்ட காரியாலயத்தின் முகாமையாளர் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அதையும் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். அண்மையிலே எங்களது அந்த இடத்திற்கு வருகை தந்த உங்கள் சார்பாக வருகை தந்த கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் அங்கு 500 பேருக்கு வீடமைப்பு கடன்களை வழங்கி வைத்தார். 200 மேசன் தொழில் பயிற்சியாளர்களுக்கு உபகரணங்களை வழங்கி வைத்தார். அதற்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். நீங்கள் இந்த வருடத்திலே நான் நினைக்கிறேன் 2018 3000 மில்லியன் உங்களுக்கு அந்த வீடு நிர்மாணத்திற்காக கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 100,000 மேலே மக்கள் வீடு தேவையானவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே அவர்களது வீட்டு தேவையின்
Honorable Member, not 300 million, 3,000 million, that is 30,000 lakhs, so 3 billion rupees for Northeast housing. What I heard from the translation was 300 million, so I want to correct the figure. It's 3,000 million, which is 30,000 lakhs.
கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் 3000 மில்லியன் என்று தான் கூறினேன்.
3000 மில்லியன். ஸோ நெக்ஸ்ட் இயர்ஸ் அலோகேஷன் ஃபார் நார்த் ஈஸ்ட் ஹவுசிங் இஸ் 3000 மில்லியன், தட் இஸ் 30,000 lakhs.
முப்பதினாயிரம். ஓ, நானும் பேசும்போது
3000 மில்லியன்
என்று தான் நான்
30,000 லட்சம்.
ஓகே, நன்றி, நானும் சரியாக கூறினேன். உங்களுக்கு மொழிபெயர்ப்பு தான் அவங்கள் பிள்ளையாக தந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வடகிழக்கிலேயே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம் என்னவென்றால், கடந்த வருட காலங்களிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 100,000 ரூபாயிலே வீடுகளை அமைத்து கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே அந்த 100,000 ரூபாயிலே வீடு வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே நீங்கள் அவர்களையும் கவனத்தில் கொண்டு இந்த வீட்டுத் திட்டத்தில் செயற்பாடுகளை மேற்கொள்ள முன்வருவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். அத்தோடு நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இந்த வீடு கடந்த இப்போ அண்மையிலே வழங்கப்பட்டு நீங்கள் வழங்கிய வீட்டு உதவிகளில் சில குறைபாடுகள் இருக்கின்றது. அவற்றை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகின்றேன். நீங்கள் 500,000 ரூபாயை ஒரு வீட்டுக்கு நீங்கள் வழங்கியிருந்தீர்கள்.
Honorable Member, you mentioned about housing for flood victims. You have to understand that when disasters take place, housing impacted by disasters are handled by the Disaster Management Ministry. So that aspect is taken care of by that particular ministry. Everything else we are handling, so I want to clarify that. So the flood victims will be provided with support and requisite relief by the relevant line ministry, which is the Disaster Management Ministry.
கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் வீடமைப்பு நிர்மாணத்திற்கு அமைச்சர். அனர்த்தங்களினால்தான் அந்த வீடு வழங்கப்பட்டிருக்க 100,000 ரூபாய் வீட்டில் அவர்கள் வசிக்க முடியாது. ஆகவே வீட்டுத் திட்டம் சார்பாக கவனம் செலுத்தும் போது அவர்களையும் கவனத்தில் கொள்ளுமாறு தான் உங்களிடம் நான் அன்பாக கேட்டிருந்தேன். அத்தோடு அந்த வீட்டுத் திட்டத்துக்கு நீங்கள் வழங்கிய 500,000 ரூபாய் போதாது என்று சொல்லி மக்களிடமிருந்து 3,000,000 ரூபாய் தர வேண்டும் என்று மாவட்ட காரியாலயம் கேட்டு பெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மிகவும் வறிய வீடு தேவையான மக்கள் அந்த 3,000,000 ரூபாயை செலுத்த முடியாத சூழலில் இருந்தார்கள். இதனால் நடுத்தர வர்க்கத்தினரே அந்த 3,000,000 ரூபாயை செலுத்தி வீட்டை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இதொரு அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீங்கள் வீடு உதவி வழங்கினதை நாங்கள் பாராட்டுகின்றோம், நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். ஆனால் அதே வேளையில் உண்மையிலேயே அந்த வீட்டுத் திட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களை சென்றடைந்தது மிக குறைவாக இருக்கிறது. அவை இனி வரும் காலத்தில் நான் நினைக்கிறேன் 800,000 ரூபாய் என்று நினைக்கிறேன் நீங்கள் ஒதுக்கக்கூடிய சூழல் இருக்குது என்று அது சம்பந்தமாக நீங்கள் தான் தீர்மானிப்பீர்கள். ஆகவே நீங்கள் ஒதுக்குகின்ற காசு முற்று முழுதாக வீடு அமைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மேலதிகமாக மக்களிடம் இருந்து நிதியை பெறுவதாக அதை ஏற்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு இருக்கும் போது நடுத்தர வர்க்கத்தினர் அதிலே உட்புகுத்தப்படுவார்கள். அந்த வேளையில் சில அந்த நிதி மோசடிகள் கூட நடைபெற சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏனென்றால் நான் இந்த முறை அந்த மேலதிகமாக நிதி ஒதுக்கிற சம்பவங்களில் ஆட்கள் தெரிவதில் சில இடங்களிலே கிராம உத்தியோகத்தர்களின் சில இடங்களில் கிராம உத்தியோகத்தர்கள் நிதி மோசடியில் ஈடுபட்ட சம்பவத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே இந்த விடயத்தில் தாங்கள் கூடிய கவனம் செலுத்துவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் பெருகி வருகிறது. நீங்கள் பல வேலைகளை மக்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே அந்த வகையில் உங்களது சேவை
உங்களுடைய நேரம் முடிவடைந்தது.
இன்னும் இருக்கிற கொஞ்சமாக வந்துடும். இந்த வேலைகளை நீங்கள் முடித்து தர வேண்டும் நன்றாக என்று கேட்டுக்கொள்வதோடு அது உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதனையும் இந்த சபையிலே தெரிவித்து கொண்டும் நீங்கள் உங்களது வீட்டு திட்ட நடவடிக்கைகளை திடீரென அவசரப்படுத்தி அதனை மேற்கொள்ளுங்கள் என்று வேண்டாமல் எல்லாம் கலந்து ஆலோசித்து பிரதேச செயலக ரீதியாக மாவட்ட செயலக ரீதியாக ஆலோசித்து தரம் உண்மையிலே யாருக்கு வீடு தேவை பாதிக்கப்பட்ட வறிய மக்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். அத்தோடு இன்னும் ஒன்று கடந்த சுனாமி அனர்த்தம் மற்றும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் இன்று அவை மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆகவே அவற்றுக்கான திருத்தங்களை உங்கள் அமைச்சு மேற்கொள்ளுமா இருந்தால் பெரும் உதவியாக இருக்கும் என்பதனையும்
கேட்டுக்கொள்கின்றேன். If Grama Niladharis or any other government officials are involved in embezzling funds, then I think it's a serious matter and you should take up with the relevant line ministries and make the necessary complaints so that that kind of activity is prevented. Second issue is, as far as selecting the beneficiaries for housing, we don't decide who gets the houses. The Ministry of Housing and Construction does not decide who the recipients are. They are decided by the relevant district and divisional housing committees, where the representatives of the people, such as yourself, can get involved and make sure that those who are most needed will obtain housing. So it's up to you to participate at the district and divisional level housing committees and make your recommendations in order to accommodate the wishes of those who most need housing. Okay, thanks.
நன்றி அமைச்சர் அவர்களே, உங்களது இந்த பதிலுக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.
கரு அமாத்திய தயாசிரி ஜெயசேகர்
முலாசரன் மந்திரித்துமணி மம ඉතාම සන්තෝෂ වෙනවා දවසේ මෙරටේ ඉතාම වැදගත් අමාත්‍යංශ දෙකක් පිළිබඳව වචන ස්වල්පයක් කතා කරන්න ලැබීම ගැන විශේෂයෙන්ම මම පළවෙනියෙන්ම කැමති පටන් ගන්න අපේ රටේ සෞඛ්‍ය අමාත්‍යංශයත් සම්බන්ධ වෙච්ච කාරණා කීපයක් විශේෂයෙන්ම අපේ වර්තමාන සෞඛ්‍ය අමාත්‍යතුමා අපේ අතිගෞරව ජනාධිපතිතුමාගෙන් පස්සේ මේ අමාත්‍යංශය බාරගෙන විශාල වැඩ කොටසක් මේ අමාත්‍යංශය හරහා ක්‍රියාත්මක කරනවා. මම හිතන්නේ එතුමාගේ කාලවකවානුව තුළ මම හිතන්නේ පටන් අරන් තියෙන ක්‍රියාදාමයන් විශාල සංඛ්‍යාවක් තියෙනවා මේ රටේ සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ නිදහස් සෞඛ්‍ය සේවයක් කරන්න. ඒ වගේම ග්‍රාමීය මට්ටමේ සෞඛ්‍ය පහසුකම් වර්ධනය කරන්න. ඒ විතරක් නෙවෙයි තියෙන මූලික කාරණා කීපයක් පිළිබඳව රටේ විශේෂයෙන්ම මරණ සිද්ධ වන ඒ වගේම අපේ රටේ විශේෂයෙන්ම විශේෂ කාරණා විදියට මේ රටේ ජනතාව මුහුණ දෙන සෞඛ්‍ය ගැටලු ගණනාවකට එතුමා මේ වැඩපිළිවෙල සකස් කළ තියෙනවා. විශේෂයෙන්ම අපි කිව්වොත් වග්ගඩ රෝගය පිළිබඳව, ඊළඟට අපේ හෘද රෝග පිළිබඳව, ඊළඟට මේ වගේම තියෙන අනෙකුත් කාරණා ගණනාවක් පිළිබඳව එතුමා වැඩසටහන් ගණනාවක් සකස් කළ තියෙනවා. මම දකිනවා එතුමා අපේ කැබිනට් මණ්ඩලයේ හැම විටකම මේ අමාත්‍යංශ වෙනුවෙන් විශාල වැඩ කොටසක් සඳහා මුදල් වෙන් කරගන්න අමාත්‍යවරයෙක් විදියට මම කියන්න කැමති මේ කාරණා යටතේ එක කාරණයක් වැදගත් කාරණයක් ඇටමිදුළු බද්දේ පිළිබඳව
විශාල අර්බුදයක් තිබුණ පහුගිය කාලවකවානුවේ. අපේ ඒවට සාමාන්‍යයෙන් රුපියල් ලක්ෂය 60ක විතර මුදලක් ලංකාවෙන් පිටත ගිහිල්ලා කරන්න තිබිච්ච වාතාවරණයක් තිබුණේ. ඉතින් ඒ කාරණා මේ සියල්ල තියෙද්දි එතුම අලුත් වැඩපිළක් සකස් කරා. ඇටළු මිදුළු බද්ධය පිළිබඳව අපේක්ෂා රෝහල ආරම්භ කරලා ඒක ඇතුලේ තිබෙන නව සංකීර්ණයක් ඉදිරි ඉදි කරලා මිලියන 350ක විතර ප්‍රමාණයකින් මේ ක්‍රියාදාමය ආරම්භ කරලා තිනෝ. දැන් ඊළඟට එය තවත් වර්ධනය කරමු. විශේෂයෙන්ම අපේ දිස්ත්‍රික්කය තුල තියෙන විශාල අර්බුදයක් තමයි තැලසීමියා රෝගය. මේ තැලසීමියා රෝගය සඳහා තියෙන එකම ක්‍රියාදාමය තමයි ඔවුන් ජීවත් කරවීම සඳහා ඇට මිදුළු බද්ධය. නැත්නම් ඔවුන් සියලු දෙනාම මේ යන එක ඉතාම කෙටි කාලයක් ඇතුළත දිනවකවානු සහිතව එලි කරන්න පුළුවන් වාතාවරණයක් තත්ත්වයක් පත් වෙලා තියෙනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම ඇට මිදුළු බද්ධය නැතිනම් සමහර ලෙඩ රෝගවලට විශේෂයෙන්ම අපේ රුධිර තත්ත්වයන් එක්ක ඔවුන් මරණයට පත් වෙන එක ඉතාම වැදගත් කාරණයක් විදිහට අපි අඳුනගත්තොත් ඇත්තටම ඒට අවශ්‍ය කරන විකල්ප අවස්ථාවන් ගණනාවක් එතුමා සකස් කරලා තිනවා. විශේෂයෙන්ම මහනුවර තැලසීමියා රෝගය සඳහා ඇති කරන මහල් අටක වැඩපිළ ලබන ඔක්තෝබර් මාසේ රුපියල් මිලියන 857ක් වියදම් කරලා ඒ වැඩපිළට අද එතුමා අත ගහලා තිනවා. ලබන ඔක්තෝබර් මාසේ ඉඳලා මම හිතන්නේ මේ රටේ ඇට මිදුළු බද්ධය සම්බන්ධව වැදගත් පියවරක් මේ තැලසීමියා රෝගය සඳහා ස්ථාපිත කරන්න වැඩපිළ එතුමා ආරම්භ කරලා තිනවා. එතුමාට ගෞරවයෙන් ස්තුතිවන්ත වෙනවා. මොකද විශේෂයෙන් කුරුණෑගල දිස්ත්‍රික්කය පුරාම අපේ විශාලම අර්බුදයක් බවට පත් වෙලා තියෙන මේ තැලසීමියා රෝගය මර්ධනය කර ගැනීම සඳහා මේ වැඩ කටයුතු දෙක ඉතාම වැදගත් විදිහට අපි සලකනවා. ඒ වගේම තමයි අනික් කාරණේ ගත්තොත් මම රුධිර ප්ලාස්මා අපි දැන් මේ ලේ අරගෙන ඉවරුණයින් පස්සේ ඒ ඉතිරි වන ප්ලාස්මා ටික අපි මෙච්චර කාලයක් කරේ ලංකාවෙන් ඉන්දියාවට ගුණලා ඉන්දියාවෙන් අපි ආපහු ඖෂධ මිලදී ගත්තා. අපි දැන් අද එය අපේ රටේටම ඉතුරු කරගෙන මේ ප්ලාස්මා ටික ඉතුරු කරගෙන රට ඇතුලේ ඒ ඖෂධ ටික නිෂ්පාදනය කරගන්න පුළුවන් විශේෂ වැඩසටහන් ගණනාවක් එතුමා ආරම්භ කරලා තිනවා. විශේෂයෙන්ම දැනට අපිට ආනයනයට මිලියන ගන්නක මුදලක් යනවා මේ ඖෂධ ආනයනය සඳහා. නමුත් එය ඉතිරි කරගන්න පුළුවන් වාතාවරණය සකස් කරලා තිනවා. ඒ යටතේ මේ ක්‍රියාදාමය අපි අගේ කරන්න මේක මං අවස්ථාවක් කරගන්න. ඒ වගේම ඒ අවශ්‍ය කරන අපිට අවශ්‍ය කරන ඖෂධ ප්‍රමාණය ලංකාව තුළ නිෂ්පාදනය කර ගැනීම සඳහා අවශ්‍ය කරන කටයුතු ටිකත් එතුමා ආරම්භ කළා තියෙනවා. ඒ වගේම අපිට විශාල අර්බුදයක් බවට පත් වෙලා තිබුණා. සියලු අපේ වෛද්‍යවරුන්ට විශාල අර්බුදයක් තියෙනවා මේ ක්‍රියාදාමය තුළ. උන්ට ඉන්න නිවාස අහිමි වීමේ නිවාස නැතිවීමේ ප්‍රශ්නයක්. දැන් ඒකට අවශ්‍ය කරන නිල නිවාස සකස් කිරීම සඳහා ටෙන්ඩර් කැඳවලා මේ ක්‍රියාදාමය ආරම්භ කළා තියෙනවා. අනාගතයේ වෙනකොට අනෙකුත් සියලුම කාර්ය මණ්ඩල සඳහා යම් ගෙවීමේ පහසුකමක් සහිතව මාසික ගෙවීමේ දීමනාවක් සහිතව ඒ අයටත් මේ නිවාසික පහසුකම් ලබා දීමේ ක්‍රියාදාමය ආරම්භ කරන්න එතුමා කටයුතු කළා දෙනවා. මොකද විශාල පිරිසක් අද කොළඹ නැත්තම් වෙනත් පිටපළාත්වලට ගිහිල්ලා වැඩ කරනවා. උන්ට ඉන්න තැනක් නැහැ. ඔවුන් විවිධ තැන්වල විශාල අර්බුද ප්‍රශ්න ගණනාවක් වෙත තමයි ජීවත් වෙන්නේ. ඒ නිසා මම හිතන්නේ මේ ක්‍රියාදාමයට මම එතුමාට මගේ ගෞරවයත් මගේ ස්තුතියත් පුද කරන්න මේක අවස්ථාවක් කරගන්නවා. ඒ වගේම මම කියන්න කැමති විශේෂයෙන් අපි කල්පනා කරන්න ඕනේ මේ මතින් නිදහස් රටක් කියන සංකල්පය 2016 පටන් අරගෙන දුමුකලහ මත්ස්‍යාර පිළිබඳ ජාතික අධිකාරිය මේ මත්ස්‍යාර පාලනය පිළිබඳ ජාතික ප්‍රතිපත්තියක් ස්ථාපිත කරා. මේ අයවැයේ විවිධ අවස්ථාවල අපි කතා කරා මේ මත්ස්‍යාර භාවිතය පිළිබඳව, බියර් වලට ගාණ අඩු කිරීම පිළිබඳව. ඒකට විරුද්ධව ඉදම විශාල සටනක් කරමින් ඉන්න අධිකාර ජනාධිපතිතුමත් සමග. ඒ වගේම මම කියන්න කැමති අපි පෞගිය කාල වකවානුවේම කතා කරපු එක කාරණයක් තමයි මේ මත්ස්‍යාර වලින් අපි විශාල ආදායමක් ලබනවා කියන. බිලියන ගාණක් ආදායමක් ලබනවා. මේක ආදායම් වැඩි කර ගැනීම සඳහා තියෙන හොඳ මාර්ගයක්. ඒ නිසා අර බද්දක් විදිහට හැමදාම මත්ස්‍යාර වලට ගහන බද්ද කාලකණ්ණි බද්දක් විදිහට තමයි අපි සැලකුවේ. හැමදාම ඒකට වැඩියෙන් ගහලා අපි කල්පනා කරනවා විශාල මුදලක් අපිට ගන්න පුළුවන් කියලා. හැබැයි අනිත් පැත්තෙන් බලපුවාම මේ ගන්න බදු ආදායම අනෙක් පැත්තෙන් කල්පනා කරලා බලපුවාම මදසාර වලින් සිද්ධ වන අනතුරු, ඒ වගේම බෝනෝන රෝග සඳහා වන ක්‍රියාවන් වලට ගන්න තියෙන වියදම මේ ලංකාවේ තියෙන ඖෂධ වලින් නැත්නම් ලංකාවේ තියෙන රෝහල් වලින් මේ වියදම ගත්තම අර අපි මදසාර වලින් ලබාගත් බිලියන ගානට වඩා වැඩි මුදලක් තමයි අපිට හැමදාම ලැබිලා තියෙන්නේ. ඒ නිසා අපිට බොහොම පැහැදිලිව කියන්න පුළුවන් උදාහරණයක් විදිහට 2016 බිලියන 106ක් ලංකාවේ මදසාර ආදායම් මදසාර ව්‍යාපාර වලින් ලබා ගන්න ආදායම ගත්තම අපේ බෝනෝන් රෝග සඳහා සහ අනිකුත් මදසාර භාවිතය නිසා ඇති වුණු අර්බුදය නැත්නම් අතුරු ආබාධ නැත්නම් ඇතිවෙච්ච විවිධ රෝගාබාධ වලින් මේ යන ප්‍රමාණයට නැත්නම් ඔවුන් බේර ගන්න කියන වියදම රුපියල් බිලියන 140ක්. මේ විදිහටම ගත්තම අපි වසරකට අනතුරු වලින් සිදුවන මරණ සංඛ්‍යාව 20ක් වෙනකොට සිරෝසිස් නිසා නැත්නම් ඒ වගේ මදසාර පිළිබඳව ඇති වෙලා තිබෙන ආබාධ නිසා ඇති වෙලා මිය යන ප්‍රමාණය ලක්ෂයකට 57 දෙනෙක්. ඒ නිසා ඇත්ත වශයෙන් රටක් විදිහට අපි දැන් මේ මදසාර භාවිතය පිළිබඳව දැඩි ක්‍රියාමාර්ගවලට යා යුතුයි කියලා අපි විශ්වාස කරනවා. විශේෂයෙන් මම කියන්න කැමතියි ලංකාවේ තියෙන තත්ත්වය ඉතාම භයානක තත්ත්වයක් තිබෙන්නේ. ඒ කියන්නේ අපි අවබෝධයක් සමහර අයට නැතිවීම පිළිබඳව අපි කනගාටු වෙනවා. නමුත් ඇත්ත වශයෙන් දැනගහනින් 40%කට ආසන්න ප්‍රමාණයක් වයස අවුරුදු 15කට වැඩි පුරුෂයන්ගෙන් 35%කට වැඩි පිරිසක් ස්ත්‍රීන්ගෙන් 2%ක පිරිසක් මදසාර භාවිතා කරන තැනකට අද මේ රට පත් වෙලා තිබෙන්නේ. ඒ නිසා අපි එයින් ගලවා ගැනීම සඳහා මදි නිදහස් රටක් ව්‍යාපාරය ඉදිරියට ගෙන යා යුතුයි කියන කාරණය තමයි මම මෙතනදී මතක් කරන්න මේක අවස්ථාවක් කරගන්න. ඒ වගේම විශේෂයෙන්ම ඖෂධ වල මිල අඩු කිරීම ගැන මම එතුමාට මගේ ස්තුතිය ගෞරවය පුද කරනවා. අපි හැමදාම අපේ කෑම බීම ගැන කතා කරනවා වගේම කවදාවත් අපි මේ ඖෂධ මිල අඩු කිරීම ගැන කවදාවත් කවුරුත් කතා කරුවේ නැහැ. ඒක ඉතාම දැඩි ලෙස මේ රටේ ජනතාවට බලපාපු කාරණයක් බවට පත් වෙලා තිබුණා. පෙනඩෝල් පෙත්ති ඉඳලා තව තියෙන අනෙකුත් ඖෂධ වල මිල ගණන් ගත්තාම අපිට විශාල බරක් දරන්න වුණා මේ රටේ ජනතාවට. අදය 46ක පමණ ඖෂධ ගන්නවක මිල අඩු කරලා තිබෙනවා. ඒ රටේ ජනතාවට පැහැදිලිව දැනන කාරණයක් බවට පත් වෙලා තිබෙනවා. ඒ විතරක් නෙමෙයි බෙහෙත් වර්ගවල තත්ත්ව පරීක්ෂා කිරීම පිළිබඳව දැන් අපිට තිබුණ ප්‍රධානම අර්බුදයක් තමයි රටට ඕන කරන බෙහෙත් ටික අපිට හදාගන්න බැරි වුණා. අපි විවිධ රටවලින් ඒවා ආනයනය කර දෙන්නටපත් වුණා. ඒ විතරක් නෙමෙයි ඒ වගේ තියෙන ගුණාත්මක භාවය පිළිබඳ විශාල අර්බුදයක් තිබුණා. සමහර මම කෝප් කමිටුවේ ඉන්නකොට පහුගිය කාලවකවානුවල ගෙනාපු සේලයින් වල තිබුණ තත්ත්වයන් පිළිබඳ අපිට විශාල ප්‍රශ්න ගන්නවක් මතු කෙරුවා. ඒ විතරක් නෙමෙයි ඖෂධවල තියෙන ගුණාත්මක භාවය පිළිබඳ අපිට ප්‍රශ්න කරන්න සිද්ධ වුණා. හැබැයි දැන් අද එතුමාගේ නායකත්වයෙන් වැඩපිළිවෙලක් සකස් කරලා තිනවා. බෙහෙත් වර්ග නිෂ්පාදන කර්මාන්තශාලා 46කට වැඩි ප්‍රමාණයක් අද ගිවිසුම් අත්සන් කරලා මේ ක්‍රියාදාමය සකස් කරලා තිනවා. විශේෂයෙන් හොරණ, කළුතර, කොග්ගල, නුවර මේ ක්‍රියා මාර්ගය තුල විශාල කර්මාන්තශාලා ප්‍රමාණයක් බිහි වෙයි. ඒ වගේම රැකියා 2500කට අධික සංඛ්‍යාවක් මේ ඇතුලේ බිහි වෙන්න තියෙන ඉඩකඩ තිබෙනවා. ඒ වගේම 85%ක ප්‍රමාණයක් රට තුල නිෂ්පාදනය කර ගැනීම අපේම බෙහෙත් ටික අපිට ඖෂධ ටික අපිට නිෂ්පාදනය කර ගැනීමට අවශ්‍ය කරන වැඩ කටයුතු මේ ආණ්ඩුවෙන් අපි ඒ වකීම් බාර අරගෙන වැඩ කටයුතු කරලා දිනවා අපේ ගෞරව ඇමතුමාගේ නායකත්වයෙන්. ඒ වගේම මේ බෙහෙත් ලංකාවට ආනයනය කරන බෙහෙත් වර්ගවල තත්ත්ව පරීක්ෂා කිරීම පිළිබඳ කිසිම වැඩපිළිවෙලක් මෙච්චර කාලයක් තිබුණ නැහැ. ඒට ගෞරව ඇමතුමා සහභාගී වෙලා සාකච්ඡා කළ චීන රජයෙන් අලුත් වැඩපිළිවෙලක් සකස් කරලා තිනවා. පරීක්ෂණාගාරයක් සකස් කිරීම සඳහා අවශ්‍ය කරන වැඩපිළිවෙල. මම හිතන්නේ අපේ ඒකාබද්ධ විපක්ෂ අපේ සහෝදරවරු ගණනාවක් අද බදුල්ලේ සංචාරය කරන නිසා එතුමාලගේ වෙලාව ඉතුරු කරලා තියෙනවා සෑහෙන වෙලාවක්. මම එකෙන් ඔබතුමාගෙන් ගෞරවයෙන් ඉල්ලනවා දෙන්න. මොකද ගොඩාක් මේ කවුරුවත් නැහැ. අද මුළු ඒකාබද්ධ විපක්ෂෙම ඉන්නේ බදුල්ලේ. ඉතින් මේ 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 පාර්ලිමේන්තුව ලක්ෂ ගාණක් වියදම් කරනවා අද දවසේ මේ මේක ගෙවන්න. ඉතින් එතුමාලා බදුල්ලටලා ඒක කරන අස්සේ මේ පාර්ලිමේන්තුව දුවන්න ඕන. ඉතින් ඒක නිසා පාර්ලිමේන්තුවේ පැය ගාණක් එකම මන්ත්‍රීවරයෙක් නැතුව මේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශය වැදගත් අමාත්‍යාංශයක් ඊළඟට අපේ නිවාස අමාත්‍යාංශය වැදගත් අමාත්‍යාංශයක් ඒව අමාත්‍යාංශ දෙක කතා කරන්න තියෙන වෙලාව එතුමන්ලගේ වෙලාව අපේ ජයන්ත සමරවිල් මහත්තයා ඉන්න මම හිතන්නේ එතුමා පැය 3-4ක් කතා කරන්නේ නැහැ. ඒ නිසා අපි එතුමාගෙනුත් කල්පනා කරලා අපිට මේ වෙලාව දෙන්න කියලා මම ඔබතුමාට විලාඩි කීපයක් දෙන්න කියලා මම ඉල්ලනවා. ඒ වගේම විශේෂයෙන් මම කියන්න කැමතියි මේ ක්‍රියාදාමයේ වගේම මම මේ වැඩපිළිවෙල යටතේ චීනෙන් එතුමා කර්මාන් වෛද්‍ය පරීක්ෂණාගාරය සකස් කරන්න වැඩපිළිවෙල සකස් කරලා තියෙනවා. ඒ වගේම අපි අනික් කාරණේ මම දකින්න කැමතියි විශේෂයෙන්ම මේ වෛද්‍යවරුන්ගේ හිඟය පිළිබඳව මම එතුමාත් එක්ක සාකච්ඡා කරා. අපේ කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ විශාල අර්බුදයක් තිබුණා. මම ගිය පෞගිය කාලෙත් ගිහිල්ලා කතා කරපුවාම විවිධ හොස්පිටල්ස් වල වෛද්‍යවරුන්ට ට්‍රාන්ස්ෆර් එක දෙනවා. හැබැයි ඒක රිලීස් කරන්නේ නැහැ මේ GMO එක. මම දන්නේ නැහැ මොකද්ද ඒකට හේතුව කියලා. දැන් කුරුණෑගල ඉන්නවා 41ක් ගරු අමාත්‍යතුමනි කුරුණෑගල දිස්ත්‍රික් රෝහලේ ඒ 41ක් ඉන්නවා මේ ප්‍රදේශ වලට යන්න ඉන්න කට්ටිය. හැබැයි දැන් අද ගම්මාන වලට ගිහලා බලපුවාම මේ වගේ දෙන ඩිස්පෙන්සරිස් වලට අවශ්‍ය කරන වෛද්‍යරු නැහැ. ඔවුන්ගේ පත්තිම දීලා තිනවා ට්‍රාන්ස් එක දීලා තිනවා හැබැයි ට්‍රාන්ස් එකට යන්නේ නැහැ. ඉතින් මේ වගේ අර්බුදයක් තියෙනවා. ඒ නිසා අපි මම ඔබතුමාගෙන් ගෞරවයෙන් ඉල්ලනවා මේ රටේ අහිංසක දුප්පත් ජනතාව ගැන කල්පනා කරන අමාත්‍යවරයෙක් විදියට මේ පිළිබඳව දැඩි තීන්දුවක් අපි අරගන්න ඕනේ. මොකද නැත්තම් වෙන්නේ විවිධ සංගම් වලට උමනා විදියට මේ පාලනය කරන්න ගියොත් එහෙම මේක කරන්න හම්බෙන්නේ නැහැ. අපි බිලි ගන්නවා වෛද්‍යවරුන්ටත් අපි සමහර ඇතතරම් මම ගරු කරනවා අපේ ප්‍රදේශ වෛද්‍ය වරියක් හිටියා. ඇය තමන්ගේ දරුවා හම්බ වෙන්න ඉන්න කොටත් ආව එතනින් පස්සෙත් ආව ඇය නිවාඩු ගන්න නැතුව තව වෛද්‍යවරයෙක් එතෙන්ද එනතුරු ඇය ඒ වෛද්‍යවරිය විශාල කැපවීමක් කරා. මම ඒක ගෞරවයෙන් ඇයට ගෞරවයක් ඉදිරියට සලකන්න මේක අවස්ථාවක් කරගන්නවා ඒ ක්‍රියාදාමය සිද්ධ කරන්න. ඒ වගේම මම කියන්න කැමතියි අනික් කාරණේ තමයි මේ අක්ෂිකාජ්‍ය මිලදී ගැනීම සම්පූර්ණයෙන්ම නිදහස් කිරීම තුළ විශාල ගෞරවයක් ඔබතුමාට එනවා. මොකද හේතුව අපේ ගම්වල ඇවිල්ලා රුපියල් 7-8000 8000 10000 15000 16000 මේ අක්ෂිකාජ්‍ය තැන්තම්වල විකුණන තැනකට පත් වෙලා තිබුණා. ඒ ඔබතුමා නතර කරලා තිනවා. ඒකටත් මම මගේ ගෞරවනීය ස්තුති පුද කරනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම අපේ අමාත්‍යංශ දෙක අතර අපි බෝනෝන් රෝග පිළිබඳව ඔබතුමාත් එක්ක සාකච්ඡා කරලා වැඩපිළිවෙල සකස් කරගෙන ගිහිල්ලා තිනවා. ඒ වගේම එයා ඉතාම ඉක්මනින් ලබන අවුරුද්ද ඉඳලා අපි ක්‍රියාත්මක කරන්න ඔබතුමාගේත් සහයෝගය බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම විශේෂයෙන් මම මෙතනදී මතක් කරන්න කැමතියි අපිට තියෙන විශාලම අර්බුදය තමයි ඊළඟට තහනම් උත්තේජක පිළිබඳව මේ ක්‍රීඩා ශිස්සේ ඇතිලා තියෙන අර්බුදය. මේ පිළිබඳව මම මහාචාර්ය අශිත සිල්ලමැත්තමත් එක්කත් සාකච්ඡා කරා. ඒ පිරිසත් එක්ක එකතු වෙලා කතා කරා. එයි තියෙන ගැසට් පත්‍රය වෙනස් කරලා අපිට වැඩපිළිවෙල සකස් කරොත් ලංකාවට ගේන ඒ තහනම් උත්තේජක පරීක්ෂා කිරීම සඳහා අවශ්‍ය කරන දැඩි ක්‍රියාමාර්ග ගන්න පුළුවන්. මොකද ඒකට හේතුවක් කියලා තියෙන එකක් එයාපෝට් එකෙන් එනකොට තමයි මේවා අතින් අරන් එන්නේ සමහර අය. සමහර අය මේවා වෙනම ගෙනල්ලා විකුණනවා. කිසිම පරීක්ෂාවක් කරන්නේ නැහැ. විශාල පිරිසක් අද රග ක්‍රීඩාව ගත්තොත් ග්‍රාමීය මට්ටමේ නැත්නම් පාසල් මට්ටමේ ගත්තම් පාසල් රග ක්‍රීඩාවට විශාල වශයෙන් තහනම් උත්තේජක ද්‍රව්‍ය භාවිත කරනවා. මේ දරුවෝ දන්නේ නැහැ මේකේ තියෙන ප්‍රශ්නේ කොයිතරම් බරපතලද කියලා. ඒකට අවශ්‍ය කරන වතුර ටික බිව්වේ නැත්නම් සම්පූර්ණයෙන් අපේ වග්ගඩු සම්පූර්ණයෙන් නරක් වෙනවා. මේ වගේ තත්ත්වයකටපත් වෙනවා. ඒ නිසා මම කියන්න කැමතියි මේ පිළිබඳවත් ඔබතුමාගේ සෞඛ්‍ය අමාත්‍යංශ විදියට දැඩි පියවරක් අරගන්න කියලා මම විශේෂයෙන් මේ අවස්ථාවේ මතක් කරන්න කැමතියි. ඒ වගේම අද මම ඔබතුමාට තවත් කාරණයක් මතක් කරා. හලාවත ඔබතුමා බලාපොරොත්තු වෙනවා හල්සියානතුරු අංශයකට මුල්ගල් තියලා වැඩ කටයුතු පටන් ගන්න එක විශාල සහනයක්. ඒ පුත්තලන් දිස්ත්‍රික්කයේත් විශේෂයෙන් කුරුණෑල දිස්ත්‍රික්කයේ අපේ ගම් ප්‍රදේශවල බිංගිරිය පඬුවස්නුවර නිකවරටි ඒ ප්‍රදේශවල සියල්ලම මේ හලාවත හොස්පිටලයට තමයි එන්නේ. එයි ඔබතුමා ආරම්භ කරන ක්‍රියාදාමයට මම ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම ඔබතුමාගේ ඉන්නවා ස්කෑන් යන්ත්‍රයක් නැතුවද හලාවත රෝවල්ට ගේන දරුවෝ නැත්නම් අද මම ඊයේ කතා කරපුවාම එක රෝගියෙක් වෙනුවෙන් ඒ රෝගියාව ඔළුව ඔහුගේ යම් ඇක්සිඩෙන්ට් එකකට මූණ දීලා අනුතරකට මූණ දීලා අරන් ගියා. අරන් ගිහිල්ලා හලාවත ඉඳලා හලාවතින් ආපහු කොළඹ අරන් ඇවිල්ලා කොළඹ ස්කෑන් එක කරලා ආපහු අරන් එනවා හලාවත. ඉතින් ඇත්තටම මේක මහා විශාල ප්‍රශ්නයක්. ඒක නිසා අපි ගෞරවයෙන් ඔබතුමාගෙන් ඉල්ලන මේ ප්‍රදේශයට පුත්තලන් දිස්ත්‍රික්කයට දරන්නේ මේ කුරුණෑගල දිස්ත්‍රික්කයටත් වයම් පලාතරත් මේක ලොකු වගකීමක් තියෙන කාරණයක්. ස්කෑන් යන්ත්‍රයක් ඔබතුමා ලබලා දෙනවා නම් මම හිතන්නේ ඒකට මගේ ස්තුතිය ගෞරවය ඔබතුමාට පුද කරන්න කැමතියි. ඒ වගේම විශේෂයෙන්ම අපේ පඬුවස්නුවර ආසනය තුලත් තියෙන හොස්පිටල් එක අවුරුදු 60ක් එකම ගොඩනැගිල්ලකටවත් අත දීලා නැහැ. දැන් ඔබතුමාගේ අපි ඉල්ලපුවම ඔබතුමා අපිට මම ස්තුතිවන්ත වෙනවා ඔබතුමාගේ පැමිණීම. අපි ඒ ස්ථාන ටික පරීක්ෂා කරලා බලමු. අවුරුදු ගානකින් අත දීපු නැති හොස්පිටල් එකක බවට පත් වෙලා තියෙනවා මූලික රෝවලක් එක. ඒ නිසා එයත් සම්වර්ධනය කර ගැනීම සඳහා ඔබතුමාගේ ගෞරවනීය උපකාරය අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම අපි මේ කාරණේ ගත්තම අනික් අතින් සෛත් ප්‍රේමදාස මැතිතුමාගේ නිවාස ව්‍යාපෘති වැඩසටහන ගැනත් මම වචන ස්වල්පයක් කතා කරන්න කැමතියි. අත වශයෙන් ගත්තම එතුමාගේ පියා අපිට මතකයි එදා උදාගම් ව්‍යාපාරය ඊළඟට කුඩා ගම්මාන ස්ථාපිත කරන ව්‍යාපාරය දුප්පත් ජනතාව වෙනුවෙන් හදපු විශාල මහල් නිවාස ප්‍රමාණයක්. එතුමා පටන් ගත්තම මාලිගාවත්ත ප්‍රදේශයේ ඉඳලා පටන් ගත්තාම අති විශාල මහල් නිවාස ප්‍රමාණයක් එදා ආර් ප්‍රේමදාස මැතිතුමා අතින් නිර්මාණය වුණා. එයින් පස්සේ අවුරුදු ගාණක් අපේ රටේ නිවාස ව්‍යාපෘති ඉදිවුණ ප්‍රමාණය ගත්තොත් ඉතාම ස්වල්පයයි. අද විශාල අර්බුදයක් තියෙනවා ඒ පැත්තකින්. ග්‍රාමීය මට්ටමේ පවා ඉඩම් කුඩා කිරීම කටි කිරීම තුළ මහල් නිවාස ව්‍යාපෘති ගමඩත් එන්න පුළුවන් තත්ත්වයකට දැන් අද පත් වෙලා තියෙනවා. හැම තැනකම කුඩා කුඩා ඉඩම් කැබලි කඩලා ඒවා අද ජනතාව අතර බෙදලා දෙන තැනකට පත් වෙලා තිබෙනවා. ඒ වගේම ඔවුන් මිලදී ගන්න තැනකට පත් වෙලා තිනවා. හැබැයි නිවාස හදා ගැනීම සම්බන්ධව විශාල අර්බුදයක් තියෙනවා. ඒ නිසා තමයි සෛත්‍යදාස මැතිතුමා මෙහි නිවැරදි අර්ථය තේරුම් අරගෙන විශේෂයෙන්ම කපරාරු කරපු නැති නිවාස ඊළඟට කපරවරු කළ වහලේ හදන්න තියෙන නිවාස, ඊළඟට නිවසක් නැතුව අත පාන පපා හැම කෙනාකටම හිටපු අහිංසක දුප්පත් මිනිස්සු වෙනුවෙන් ඒ වැඩපිල්ල එතුමා පටන් අරන් තියෙනවා. මම එතුමාට මගේ ගෞරවනීය ස්තුතිය පුද කරනවා. විශේෂයෙන්ම අපි බල ගණන් හිලව් සමග කතා කරොත් 2010 වසරේ අපි දැක්කා, මම මට අවශ්‍ය කරලා තිබුණේ මේ නිවාසකරණයට මූල්‍ය ආයෝජන කොයිතරම් ප්‍රමාණයක් දාලා තිබුණාද කියලා කතා කරොත් 2010 වසරේ දාලා දුන්නේ රුපියල් 214ක් වගේ ඉතාම සොච්චං අරමුදලක්, නැත්නම් ඉතාම කුඩා ප්‍රමාණයක්. ඊළඟ 2011 2010 දක්වා වැඩි වෙලා තිබුණා. ඊළඟ 2012 ආපහු වැඩි වෙලා තිබුණා 957කට. ඊළඟට 2013 1320ක් දක්වා රුපියල් මිලියන ප්‍රමාණයක් දාලා තිබුණා. 2014 මිලියන 2127කට ගණන්ලා තිබුණා. මේ සියලු වර්ෂවල එකතුව ගත්තම රුපියල් මිලියන 5629යි. 2010 ඉඳලා 2014 කාල අවුරුදු 4ක තුල කාලවකවානුව තුල මේ නිවාසකරණයට යොදලා තිබුණේ. හැබැයි මම කියන්න කැමති මේ රජයේ බලයට පත් වුණෙන් පස්සේ 2015 වසරේ පමණක් ප්‍රතිලාභී පවුල් ප්‍රමාණය 84680ක් දක්වා වැඩි කරන්න පුළුවන්. රුපියල් මිලියන 4627ක මුදලක් එකපාරට ගෙනල්ලා මේ ජනතාව වෙනුවෙන් සානසලසන්න වැඩපිළ සකස් කරා. ඒ වගේම 2016 127846ක් මේ රටේ ප්‍රතිලාභී පවුල් ප්‍රමාණය වැඩි කරලා ඒ රුපියල් මිලියන 6755 දක්වා වැඩි කරගන්න එතුමාට හැකියාව ශක්ති ධෛර්ය ලැබුණා. ඒ විතරක් නෙමෙයි 2015 ඉඳන් 2017 දක්වා මේ වෙනකොට පවුල් 258550ක් සඳහා මිලියන 17504ක් අති දැවැන්තම මුදලක් මේ අවුරුදු තුන ඇතුළත නිවාස ව්‍යාපෘතීන් සඳහා වෙන් කරන්න මේ රජය කටයුතු කරලා තියෙනවා. ඒ වෙනුවෙන් ඒකට නායකත්වය දෙන නිකන් මුදල් වෙන් කරයි කියලා වැඩ කටයුතු කරන්න බෑ. 90%ක් විතර හැම අවුරුද්දකම එතුමා තමන්ගේ අමාත්‍යයෙන් සින මුදල් ටික ඉවර කරලා වැඩ කටයුතු සකස් කරලා අවසන් කරන්න පුළුවන් ශක්තියක් එතුමාට ලැබුණේ. මම හිතන්නේ එතුමා ග්‍රාමීය වශයෙන් ජනතාවත් එක්ක දක්වන ඒ ශක්ති ප්‍රමාණය සහ වැඩ කරන ප්‍රමාණය නිසායි කියලා මම විශේෂයෙන්ම කියන්න කැමතියි. ඒ වගේම විශේෂයෙන්ම අපේ ඉන්දික බණ්ඩාරනායක මහත්තුමා අපේ දිස්ත්‍රික්කේ විශාල වැඩ කොටසක් කරනවා ග්‍රාමීය මට්ටමේ නිවාස ඉදිකිරීම, ඒ වගේම අලුත් නිවාස හැදීම්, ඒ වගේම ගම්මාන විශාල ප්‍රමාණයක් 541ක් මට මතක හැටියට විශාල ප්‍රමාණයකට එතුමා වැඩසටහන සකස් කරලා තිබුණා. සැමට සෙවන ආදර්ශ ගම්මාන යටතේ 2015 101ක්, ඒ වගේම උදාගම් 473ක්, ගම්මාන 504ක් මේ විදිහට ගත්තම විශාල ප්‍රමාණයක් අද වෙනකොට මේ නිවාස ව්‍යාපෘති යටතේ වැඩපිළ සකස් කරලා තිනවා. ඒ වගේම මම ඊටමට ස්තුතිවන්ත වෙනවා අපේ ක්‍රීඩක ක්‍රීඩිකාවන්. මොනවා හරි ප්‍රශ්නයක් ආපු ගමන් ඔවුන්ට මේ කොළඹ දිස්ත්‍රික්කේ ඔවුන්ට ක්‍රීඩා කරන්න ඇවිල්ලා සමහරලාට ගමෙන් එන ක්‍රීඩකයෝ, ඔවුන් ජාත්‍යන්තර මට්ටමට යන ක්‍රීඩකයන්, සමහරලාට දකුණු ආසියාව, ආසියාව, සමහරලාට පොදු රාජ්‍ය මණ්ඩලයේ ක්‍රීඩා උළෙලට යන්න පුළුවන් ශක්තිමත් දරුවෝ ඉන්න රටක් බවට අපේ රට පත් වෙමින් තිබෙන තත්වයක් තුළ ඔවුන්ට ඇවිල්ලා ගමේ ඉඳලා මේ ස්ථානේ ඉන්න තැනක් නැතුව තියෙනවා. ඔවුන්ට ප්‍රැක්ටිස් කරන්න ගියාම අම්මයි තාත්තයි සමහරලාට කුලී ගෙදර ගින්නේ. ඒ වගේ වෙලාවක මං හිතන්නේ සහිත් ප්‍රදාස් මැත්තමට මම දුන්න ඉල්ලීම් කීපයක් එතුමා හැම කෙනෙකුටම සලකලා ඔවුන්ට මේ ප්‍රදේශයෙන් ගයක් අරන් දුන්නොත් දෙන වැඩපිළිවෙල එතුමා සකස් කරලා තියෙනවා. මම එතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. මොකද මම ඒ ගෞරවය එතුමාට දෙන්නේ මේ රටේ ක්‍රීඩ ක්‍රීඩිකාවන් වෙනුවෙන් එතුමා කරන කැපවීම සහ එතුමා කරන ඒ උනන්දුව පිළිබඳව අවශ්‍ය කරන ගෞරවය එතුමාට දෙන්න ඕන නිසා. ඒ නිසා ඒ වගේම අද අපිට අවශ්‍යලා තියෙන ප්‍රධානම කාරණයක් තමයි මේ රටේ අද මහල් නිවාස, මහා දැවැන්ත මහල් නිවාස හැදෙනවා. ඒ වගේ ප්‍රමාණය සාමාන්‍ය දුගී දුප්පත් ජනතාවට ලම් වෙන්න බැරි ප්‍රමාණයක්. මිලියන 40 50 60 70 වෙච්ච මහා දැවැන්ත මහල් නිවාස හැදෙනවා. හැබැයි අහිංසක දුප්පත් මිනිස්සුන්ට ගන්න පුළුවන් මහල් නිවාසයක් අද මේ ප්‍රදේශවල නැති තත්ත්වයට පත් වෙලා තියෙන නිසා මම එතුමන් ඉල්ලන්න කැමති දුගී දුප්පත් ජනතාව වෙනුවෙන් මහල් නිවාස ව්‍යාපෘතිය නැවත ඔබතුමාගේ ශක්තියෙන් මේ කොළඹ දිස්ත්‍රික්කයත්, ඒ වගේම අනිකුත් ප්‍රදේශයත්, විශේෂයෙන්ම නගරබද ග්‍රාමීය ජනතාව වෙනුවෙන්, දුගී දුප්පත් ජනතාව වෙනුවෙන් ඒ ආරම්භ කරන්න ඔබතුමාට අනාගතයේ පියවර ගන්න තව ශක්තිය ධෛර්යය ලැබේවයි කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම හිතන්නේ මේ වචන ස්වල්පේ ප්‍රකාශ කරමින් අමාත්‍යවරු දෙන්නටත්, විශේෂයෙන්ම එහි සියලුම ලේකම්තුමාලා ඇතුළු සියලුම නිලධාරීන්ටත් මගේ ස්තුතිය පුද කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා.
බොහොම ස්තුතියි. අරුතද ගෞරව කේ තුරේ රත්නසිංහම්.
நன்றி. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ பதவித்தலைவர்களே, சுகாதார போஷணை மற்றும் சுதேச மருத்துவ அமைச்சு, வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை ஆகிய இரு அமைச்சுக்களில் குழுநிலை விவாதத்தில் கலந்து உரையாற்ற கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த இரண்டு அமைச்சுகளும் மிகவும் முக்கியமானது. இந்த அமைச்சு பொறுப்புகள் ஏற்றுக்கின்ற அமைச்சர்கள் கௌரவ ராஜித சேனாரட்ன, கௌரவ சஜீவ் பிரேமதாச ஆகிய அமைச்சர்கள் இருவரும் இம்மைக்கு மிக மிக பொருத்தமானவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் மிகவும் வினைத்திறனோடு தங்களுடைய அமைச்சர்களை கொண்டு சென்று மக்களுக்கு சேவை செய்வதிலே மிகவும் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறார்கள். அதேபோன்று அவர்களுடைய பிரதி அமைச்சர்கள் கௌரவ பைசால் காசிம், கௌரவ இந்திக பண்டார ஆகியோரும் அவரோடு இணைந்து இந்த அமைச்சை செம்மையாக வழிநடத்துகிறார்கள். அத்தோடு சேர்ந்து அமைச்சனுடைய செயலாளர்கள், ஏனைய உயர் அதிகாரிகள், ஏனைய அலுவலர்களும் தங்களுடைய பணியை மிகவும் சிறப்பாக ஆற்றி ஒரு இடத்தை பிடித்திருப்பது எங்களுக்கு சந்தோஷம். இந்த விவாதத்தில் காலையிலிருந்து எங்கும் செல்லாமல் இங்கே நடைபெறுகின்ற சாதகவாதமான கருத்துக்களை மிகவும் அக்கறையோடு கேட்டு அதிலே குறைபாடுகளை திருத்துவதற்கு அவர்கள் எடுக்கின்ற அக்கறைக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டலையும் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இந்த சுகாதாரத்துறையை பொறுத்தளவில் இன்று நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளை புதிது புதிதாக எதிர்நோக்க வேண்டிய ஒரு பிரச்சனை எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது. அவைகளே முன்கூட்டியே திட்டமிட்டு தடுப்பதற்குரான முயற்சிகளை செய்வதற்கு நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். இன்று சிறுநீரக நோய் மிகவும் பாதிக்கின்ற ஒரு நோயாக எங்களுடைய நாட்டிலேயே மாறியிருக்கின்றது. இந்த சிறுநீர நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சகல வசதியிலும் கொண்ட ஒரு வைத்தியசாலையை பொல்லுணர்வையிலே அமைப்பதற்கு அடுத்த முயற்சிகளுக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டுக்களும். அத்தோடு ஆரம்ப சுகாதார பாதுகாப்பு, மனிதவள அபிவிருத்தி, மருத்துவ உபகரணங்கள், நோய் தடுப்பு மருந்துகளை வழங்குதல், வைத்தியசாலைகளை புனரமைத்தல், திரிபோசாக்க உணவுகளை கொடுத்தல், தாதியருடைய பயிற்சி, இவைகளிலேயும் மிக கூடுதலான கவனம் எடுத்து அதற்கான செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுவது மிகவும் வரவேற்கக்கூடியது. இது என்னுடைய காலத்தினுடைய ஒரு முக்கிய தேவையாகவும் இருக்கின்றது. இந்த புகைத்தல், மது ஒழிப்பை பற்றி இங்கே பலரும் இங்கே இந்த சபையிலே எடுத்து விளக்கினார்கள். அதிலே நிச்சயமாக நாங்கள் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கின்றோம். எனவே இந்த புகைத்தல், மது ஒழிப்பு சம்பந்தமாக பல மட்டங்களிலே மக்களுக்கு பல விழிப்புணர்ச்சிகள் ஏற்பட்டு இவைகளிலிருந்து பெரியவர்களையும் இளம் சமுதாயத்தையும் முற்றாக பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த திட்டத்தை வகுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அத்தோடு இந்த மருந்துகளின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது, அதை வரவேற்கக்கூடியது, அதற்காக நன்றி. அத்தோடு பல மட்டங்களிலும் இந்த மருந்துகளை, சரியான மருந்துகளை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பிரதேச செயலாளர்கள் மட்டத்திலே ஒரு சில நிறுவனங்களை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அமைச்சரிடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மருந்து பொதுவாக இங்கு அவதானித்தோம். வைத்தியர்களுடைய பற்றாக்குறை, தாதிமாருடைய பற்றாக்குறை, இதை தீர்ப்பதற்கும் அமைச்சர் ஒரு விசேடமான திட்டங்களை இருக்க வேண்டும். எல்லா மாவட்டங்களிலேயும் வளர்ச்சி அடைந்த மாவட்டம், வளர்ச்சி குறைந்த மாவட்டம் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா மாவட்டங்களிலும் இந்த குறைபாடுகள் இருக்கின்றது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே வைத்தியருடைய பற்றாக்குறையும் தாதியருடைய பற்றாக்குறையும் கூடுதலாக இருக்கின்றது. அத்தோடு இந்த வடக்கு கிழக்கிலே யுத்த காலத்திலே சுகாதார தொண்டர்களுடைய சேவைகள் புறப்பட்டிருந்தது. அவைகளுக்கு நியமனம் கொடுத்தாலும் அந்த நியமனங்கள் இடையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனாலே அந்த சேவையிலே நீண்ட காலம் ஒரு கஷ்டமான காலத்திலே தங்களை அர்ப்பணித்து சேவை செய்த பல தொண்டர் சுகாதார தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனப்படினால் அவர்களை ஏதோ ஒரு வகையில் இந்த சுகாதாரத்துறையிலே உள்ளிருப்பதற்கான ஒரு திட்டத்தை அமைச்சர் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேலைவாய்ப்பை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டது. இந்த வேலைவாய்ப்புகள் சிற்றூரில் வேலைவாய்ப்புகள் வழங்கும் பொழுது அந்த மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு நியமனம் வழங்குவதிலையும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த மாவட்டத்திலே உள்ளவர்களுக்கு வேலை வழங்குற நேரத்தில் அந்த நேரம், அவருடைய போக்குவரத்து அப்படியான சிரமங்கள் வந்து முழுமையாக அவர்கள் அந்தந்த பிரதேச வைத்தியசாலைகளிலே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். மற்றது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே கிராமிய வைத்தியசாலைகள் மிகவும் பின்தங்கிய நிலை இருக்கிறது. அது மாகாண சபையினுடைய பொறுப்பில் இருந்தாலும் அதை மத்திய அரசாங்கமும் கவனத்தில் எடுக்க வேண்டும். பல கிராமிய வைத்தியசாலைகள் பல பற்றாக்குறைகளோடு இருக்கின்ற காரணத்தினாலே அந்த கிராமியத்தை அண்டி வாழ்கின்ற மக்கள் மிகுந்த கஷ்டத்தைப்படுகிறார்கள். மற்றது இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு 9 கிராம வைத்தியசாலைகள் இருக்கின்றது. அந்த வைத்தியசாலையுடைய அபிவிருத்தி விடயத்திலேயும் அமைச்சரவர்கள் கவனம் எடுக்க வேண்டும். முறவேவ, கோமரங்கடவலை, பதவி சிறிபுர, சேருவலை, விருகல், தம்பலாகமம், குச்சவழி, திரியாய் போன்ற வைத்தியசாலைகள் கவனத்துக்கு எடுக்கப்பட வேண்டும். அந்த வைத்தியசாலையுடைய குறைகள் நீக்கப்பட வேண்டும். அந்த வைத்தியசாலையிலே ஆம்புலன்ஸ் வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மிகவும் போக்குவரத்து கஷ்டமான இடங்களிலே ஏதாவது அவசர நோயாளி வந்துவிட்டால் அவருக்கு உடனடியாக திருவண்ணாமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் அந்த கிராமிய வைத்தியசாலைக்கு அழைத்து செல்கின்ற நோயாளிகள் பலர் அந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற ஒரு பரிதாப நிலை அங்கே தொடர்கின்றது. பாம்பு கடித்தல் அண்மையிலே பெருகல் பிரதேசத்திலே ஒரு பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்ற ஒரு மாணவி மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்தால் அவர் பல்கலைக்கழகத்துக்கு போய் படித்து முன்னேறி அவருடைய சிநேகிகளோடு கடற்கரைக்கு வந்த பொழுது அந்த கடற்கரையில் தவறுதலாக விழுந்து அவரை அவசரமாக ஈச்சலம்பத்து வைத்தியசாலைக்கு கொண்டு போகும் பொழுது அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் ஒன்றும் இல்லை. அதனுடைய அவர் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனுடைய அந்த கிராமப்புறங்களில் இருக்க வைத்தியசாலைகளில் கொஞ்சம் அங்கே இருக்கின்ற ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏனையவிகளை செய்து கொடுத்தால் இப்படியான விபத்துகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். மற்றது இந்த பாட்டாளிபுரம் மூதூர் கிழக்கிலே பாட்டாளிபுரம் என்ற ஒரு இருக்கிறது. அது இந்த ஆதிக்குடிகள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தில் ஒரு வைத்தியசாலை இருக்கின்றது. இருந்தாலும் அது பல வசதி குறைபாடுகளோடு இருக்கின்றது. அந்த வைத்தியசாலையும் சீர் செய்து அந்த பிரதேச மக்களுக்கு உதவ கொடுக்க வேண்டியது ஒரு முக்கிய பொறுப்பு. மற்றது அமைச்சர் அவர்கள் இந்த ஆயுர்வேத சித்த வைத்திய இதிலையும் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை பாராட்ட கடமைப்பட்டுக்கின்றோம். அண்மையிலே கிளிவட்டி பெருகல் பிரதேசங்களிலே 2 சித்த வைத்தியசாலைகள் திறந்து வைக்கப்பட்டது. அது இப்பொழுது நல்ல பயன்பாட்டோடு இயங்குகின்றது. இதே போன்று மூதூர் கிழக்கிலையும் ஒரு சித்த வைத்தியசாலை விரைவிலே அமைத்து கொடுக்க வேண்டும். மற்றது இந்த சித்த வைத்தியசாலைகள் அமைக்கப்பட்ட சித்த வைத்தியசாலைகளை படிப்படியாக ஒரு நிரந்தரமான வைத்தியசாலையாக மருந்து சாலையாக அல்லாமல் ஒரு வைத்தியசாலையாக அமைப்பதற்கான முயற்சிகளையும் அமைச்சர்கள் எடுக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த சித்த வைத்தியர்களை பொறுத்தளவிலே ஏனைய வைத்தியர்களுக்கு இருக்கின்ற சலுகைகள் சற்று குறைவாக இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அதாவது வெளிநாட்டு புறமை பரிசல்கள், மேற்படிப்புகள் இவைகள் சித்த வைத்திய துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக கிடைப்பதில் என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. அதனுடைய அந்த குறைபாட்டையும் அமைச்சர் அவர்கள் இந்தியா போன்ற பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு அனுப்பி அவருடைய அந்த குறையை போக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
You know, this year we have sent 100 Ayurvedic doctors abroad for training to Gujarat University in India. And we have given some more scholarships to the Ayurveda doctors. Second thing is about ambulances. This year, 2018, we will be importing. We have ordered 350 ambulances. So we will be giving to these hospitals. Who was?
நன்றி அமைச்சர் அவர்களே, மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களுடைய அந்த செயல்திட்டங்கள் வெற்றியளிப்பதற்கு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி. அத்தோடு இந்த ஆயுர்வேத வைத்தியசாலையில் அண்டி மூலிகை தோட்டங்கள் அமைத்தால் கொஞ்சம் கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும் என்று என்றால் உள்நாட்டிலேயே மருந்துகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு நல்ல திட்டத்தை யோசித்து செயல்பட இருக்கிறீர்கள். ஆனபடினால் இந்த சித்த வைத்தியசாலையில் அண்டி அதில் போதிய அளவு நிலம் இருக்கின்றது. அந்த பிரதேசங்களிலே மூங்கில் வளர்க்கக்கூடிய அந்த கால சூழ்நிலையும் இருக்கின்றது. அப்படியான இடங்களை தெரிவு செய்து அங்கு ஒரு மூலிகை திட்டங்களையும் வளர்ப்பதற்கான திட்டத்தை எதிர்காலத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றது
started, we have already cultivated the Nicobar tea, 50 acres Osuyana, the herbal garden, and now we have completed the 5 acre one at Medavachiya and another 65 acres at Haldulmulla, and there is with the your northern province provincial council, we have done the developed the northern province the herbal garden. So we will be doing so many herbal gardens because we also want to stop importation of Ayurveda products from India, at least to produce our own.
கிழக்கு மாகாணத்திலேயும் ஒரு மூலிகை தோட்டம் அமைய வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. மற்றது இந்த கிராமிய ஒரு பிரதேச மட்டங்களில் இருக்கின்ற வைத்தியசாலைகளிலேயும் ஒரு நவீன வசதியுடைய மோச்சரிகள் அமைக்கப்பட வேண்டும். அந்த வைத்தியசாலை அண்டி ஏதாவது விபத்துகளில் யாராவது இறந்து விட்டால் அவர்களை திருவோணமலை வைத்தியசாலைக்கு பொது வைத்தியசாலையை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் அந்த உடலங்களை திருவோணமலையை கொண்டு வந்து அங்கு வைத்திய பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் முடித்து பிறகு அடுத்த நாள் அந்த அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவல நிலைமை தொடர்கின்றது. அப்போ இந்த செலவுகளை அந்த வறிய குடும்ப மக்கள் தான் பொறுக்க வேண்டியிருக்கிறது. ஆனபடினால் அந்தந்த இடத்திலே ஒரு குளிரட்டப்பட்ட மோச்சரில் அமைந்தால் இந்த மக்களுடைய தேவையற்ற பணச்செலவையும் அவருடைய கஷ்டத்தையும் தவிர்த்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகின்றேன். அடுத்தது எங்களுடைய தேசிய வீடமைப்பு அமைச்சர், அவரும் ஒரு செயல் வீரன் என்றால் திருவண்ணாமலையிலே பல திட்டத்தை நடத்தி அவர் அங்கு வீடுகள் இல்லாதிருந்த மக்கள், நீண்ட காலமாக வாட வீடுகளில் இருந்த மக்களோடு மக்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார். அண்மையில் கூட பெரியகுள பகுதியிலே வள்ளுவர் கோட்டம் என்ற ஒரு குடியேற்று இருப்பு திட்டத்தை ஆரம்பித்து அதை திறந்து வைத்தார். அந்த வைபவத்திலே நானும் கலந்து கொண்டேன். அந்த வீடுகளுக்குள்ளே குடிபுகுந்த மக்களுடைய முகத்தையும் அவர்களை பார்த்து அமைச்சர் பட்ட அந்த சந்தோஷத்தையும் நான் இப்பொழுதும் பசுமையாக எண்ணி பார்க்கின்றேன். இப்படியான செயல் திட்டங்கள் நடப்படுகின்றது. ஆனால் இருந்தாலும் வடக்கு கிழக்கு பிரதேசம் இந்த யுத்தத்தினால சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். இன்னும் பல வீட்டு திட்டங்கள் தேவைப்படுகின்றது. அவைகளை உடனடியாக அமைச்சர் அவர்கள் அந்தந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அமைப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். மறுபடி இங்கே முன்பும் சுட்டிக்காட்டப்பட்டது, இந்த அரச சார்பற்ற நிறுவனங்களால் சுனாமி பாதிப்பு வெள்ள பாதிப்புகளால் அமைக்கப்படுத்தப்பட்டு வீடுகள் இன்று மக்கள் குடியிருக்க முடியாத அளவுக்கு அந்த வீடுகள் இருக்கின்றது. அதுவும் ஒரு இலங்கையில் உள்ள ஒரு பேர் போன நிறுவனங்கள் அதுக்கு உதவியாக இருந்து அமைத்த வீடுகளே இன்று அந்த வீடுகளுக்குள்ளே மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த வீடுகள் இனங்காணப்பட்டிருக்கிறது. அந்த வீடுகளை ஏதோ ஒரு வகையில் திருத்துவதற்கான முயற்சியும் எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சரை பொறுத்தவரை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் பிரதேச சாதி மத பாகுபாடு இல்லாமல் அந்த வீட்டு திட்டங்களை வழங்கி வருகிறார். எனவே தந்தையாருடைய வழியிலே 2025 இலங்கையிலே சகலருக்கும் வீடன் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றார். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தில் அங்குள்ள வீடமைப்பு சபையினுடைய பொது முகாமையாளர் அவர்களும் அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற ஏனைய உத்தியோகர்களும் மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக அந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த உயர சபையிலே நன்றி தெரிவிப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே எங்களுடைய இரண்டு அமைச்சர்களும் அவருடைய பிரதி அமைச்சர்கள் அவருடைய உயர் அதிகாரிகள் அனைவரும் மேலும் உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு மக்களுடைய சேவை செய்ததற்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி.